நலம் காப்போம். சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதைங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் உலகம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய பல தகவல்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் பல சுவையான தகவல்களை நாம் இந்த வாரத்தில் அறிந்து கொள்ளலாம்.
ஐயா வணக்கம். கடந்த வாரத்தில் இந்த கடல் பாசிகளை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது செய்கின்ற இயற்கை செயல்பாடுகள் என்னென்ன
அப்படிங்கறத பத்தி இந்த வாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
பாசதான் பெரிய மேஸ்திரி சொல்லலாம். அவர்தான் ஆக்சிஜனை இந்த மண்டலத்துக்கு அனுப்பி அந்த 23% ஆக்சிஜன் நம்முடைய அட்மாஸ்பியர்ல பில்ட் பண்ண பெரிய மேஸ்திரி யாருன்னா அந்த பாசை தான்.
அந்த நீர்ல இருக்கிற அந்த பாசை என்று சொல்லுவாங்களே, பச்சையாக இருக்கின்ற பாசை.
கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க. அவங்க தான் முதல்ல உருவானது. சயானோ பாக்டீரியான்ட்டு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த போட்டோ சிந்தசிஸ் சொல்லுவாங்க, சூரிய ஒளியை அவங்க வந்து உணவாக எடுத்து மொத்தம் மூணு, ஒன்னு கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, அப்புறம் சூரிய ஒளி, இந்த மூணுத்தையும் சேர்த்து அவங்க என்ன பண்றாங்க, உணவு தயாரிக்கிறாங்க. அது பேர் தான் சுகர்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ் சொல்லுவாங்க. அந்த பச்சை நிறம் தான் குளோரோஃபில் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தயாரிக்கும் போது எப்பவுமே பை ப்ராடக்ட் கழிவு வரும். அந்த கழிவு பொருள் தான் ஆக்சிஜன். அதனால நீங்க பாத்தீங்கன்னா வெயில் காலத்தில் நீங்க கிராமம் பக்கம் போனீங்கன்னா குட்டையில பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பாசம் இருக்கிற இடத்துல அவங்க வந்து பிஸியா 24 மணி நேரம் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி அவங்க வந்து நமக்காக ஆக்சிஜன் 24 hours நமக்காக தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் தான் அந்த பாசை. ஸோ கடைசியாக தான் உயிர் மண்டலம் வந்தது. ஸோ நான் சொன்ன இந்த மூன்று மண்டலங்களும் செட்டான பிற்பாடு 4வது உயிர் மண்டலம். உயிர் மண்டலம்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு அணுவிலிருந்து இந்த 10 trillion அணுக்கள் மனிதன்கிட்ட இன்றைய தினம் இருக்கு. ஸோ எல்லாமே அந்த தண்ணி தான் காரணம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி மண்டலம், அந்த வாயு மண்டலம், அந்த கல் மண்டலம், அந்த மூணு பேர் இல்லைன்னா உயிர் இல்லை.
ஆக நீங்க தொடக்கத்தில் சொல்லும்போது காற்று, நீர், அந்த வாயு மண்டலம், இந்த மூன்று மண்டலங்களும் சேர்ந்துதான் உயிர் மண்டலத்தை உருவாச்சு அப்படின்னு சொன்னீங்க நீங்க. இது ஒரு எதிரான கருத்தா மதங்களுக்கு இருக்குமே?
இல்ல இல்ல, அப்படி ஒன்னும் சொல்ல முடியாது. ஈவன் கிறிஸ்துவ மதம் கூட திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அந்த அடிப்படையில தான் கடவுள் படைச்சிருக்காரு. நம்ம நினைச்சுக்கிறோம் திங்கள் வந்து நமக்கு வந்து 24 மணி நேரம், ஆனா கடவுளுக்கு வந்து அது ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போல கடவுளுக்கு. ஆகவே கடவுளுடைய கேலண்டர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மனிதனுடைய கேலண்டர்.
இப்போ நீங்க நீர் மண்டலம் உருவாச்சு அப்படின்னு சொன்னீங்க, அந்த தண்ணீர் எப்படி வந்தது?
பியூட்டிஃபுல் கனகராஜ், நீங்க ஏற்கனவே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன கேள்வி கேட்கற மாதிரி நான் எனக்கு தெரியுது. அருமையான கேள்வி, ரொம்ப கிளவரான கேள்வி நீங்க கேட்டீங்க. அப்படி தண்ணி ரெண்டு விதமா இந்த உலகுக்கு வந்தது. ஒன்று எரிமலைகள், நீங்க பார்த்திருப்பீங்க எரிமலைகள், அதை வெடிக்கும் போது அதுல நீராவி வெளியே வரும், கார்பன் டை ஆக்சைடும் வரும், மீத்தேனும் வரும், எல்லா விஷவாயுக்களும் வரும். சோ அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆவியானது மேல போய் கண்டென்ஸ் ஆகி மேகமா மாறி ஒரு சுட்டா விழுந்தது. ஃபர்ஸ்ட் அது தண்ணி விழல, ஆக்சிட், சல்பியூரிக் ஆக்சிட் சொல்லுவாங்க, விஷ அமிலம், அதுதான் ஒரு சொட்டு இந்த பூமியில விழுந்தது. மேல போயிட்டு மறுபடியும் அது விழுந்து விழுந்து கடைசியா ஒரு நாள் திடீரென்று ஒரு டிராப் வாட்டர் வந்தது. எல்லாமே எரிமலைகளிலிருந்து வந்தது தான். நம்ம சமையல் பண்ணும்போது அந்த அரிசி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க கையை வச்சீங்கன்னா, கையை வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், அதுல தண்ணி இருக்கும், அந்த நீராவி தண்ணியா மாறி இருக்கும். சோ அந்த நீராவி எப்படி வந்தது பூமிக்குள்ள, நான் சொன்ன பாருங்க, முதல்ல உங்களுக்கு சொன்னேன், பூமி உருவாகும் போது ஒவ்வொரு கல்லு மோதி அக்ரீஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதை மோதும் போது நெருப்பு இருந்தது பாருங்க, அந்த நெருப்பு அப்படியே உள்ள மாட்டிக்கிச்சு, அதுதான் கோர் என்று சொல்வார்கள். அது வந்து நெருப்பு குழம்பா உள்ள இருந்துகிட்டு, அது வந்து ரெஸ்டா இருக்கிறது கிடையாது. எப்ப பாரு எரிமலைகள் மொத்தம் 12 பிளேட் இருக்குது இந்த பூமிக்கு மேல, ஆடி அசஞ்சி அது வந்து பூகம்பமா வரும், எரிமலையா வரும், அந்த எரிமலை மூலமா தான் தண்ணி, பாதி தண்ணி இந்த பூமிக்கு வந்தது. அடுத்த பாதி தண்ணி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க வால் நட்சத்திரம், வால் நட்சத்திரம் நம்ம பார்த்திருப்போம், ஹேலி காமெட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். சோ அது வந்து வெறும் ஐஸ் தான், ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் நீளம், 8 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். அது வந்து நமது சூரிய குடும்பத்தின் எல்லையில அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க சில நேரத்தில் அவங்க ஆர்பிட்ல இருந்து தவறி திடீர்னு நம்ம சூரிய நம்முடைய குடும்பத்தின் ஆர்பிட்டுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. சோ அப்படி வந்தவங்க தான் நான் சொன்ன மாதிரி 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அப்ப வந்தவங்க திரும்பியே போல. ஏனென்றால் அப்ப நமக்கு அட்மாஸ்பியர் இல்ல. இப்ப அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால அட்மாஸ்பியர் நம்மள காப்பாத்திடுது, எது விழுந்தாலும் அது கரைஞ்சு போயிடும், ஆனா அப்ப அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால என்ன பண்ணுச்சு, எல்லா வால் நட்சத்திரங்களும் தண்ணி லாரியன்னு சொல்லலாம், அவ்வளோ தூரத்திலிருந்து ஊட் கிளவுட்னு சொல்லுவாங்க, அவங்க இருக்கிற இடத்த பேர் வந்து ஊட் கிளவுட், அது பேர், அங்கிருந்து வந்து இங்க அப்படியே சூயிசைட் பண்ண மாதிரி இங்க வந்து கீழே விழுந்து அது உருகி எல்லாமே தண்ணியா மாறுச்சு. சோ பாதி தண்ணி வால் நட்சத்திரங்கள் கொண்டு வந்தன, பாதி தண்ணி பூமிக்கு உள்ளிருந்தே நமக்கு தண்ணி வெளியே வந்தது. சோ கடைசியாக பல ஆண்டுகளுக்கு முன்னால், 2 மில்லியன் இயர்ஸ், 24 நாட்கள் அல்ல, 40 நாட்கள் அல்ல, நான் சொல்றது 20 லட்சம் ஆண்டுகள் தொடர்ந்து பெய்த மழையால் இன்றைய தினம் இருக்கக்கூடிய 4 கிரேட் ஓஷன்ஸ், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்து மகா சமுத்திரம், 4வது ஆர்க்டிக் ஓஷன், இந்த 4 பெரிய சமுத்திரங்கள் உருவாயின. நான் சொன்ன மாதிரி 20 லட்சம் ஆண்டுகள் தொடர்ந்து பெய்த மழையால்.
உண்மையிலே இது கேட்க கேட்க பிரமிப்பா இருக்குது. உலகம் தோன்றிய வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் புதுமையான விஷயங்களாவே இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்தை தான் நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட உலகத்தை தான் நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாச்சோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உலக நலனை குறித்து கூட நாம் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி, உயிர் மண்டலம் உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க, இந்த உயிர் எப்படி முதல் முதல் உருவாச்சு?
மிகவும் அற்புதமான அர்த்தமுள்ள கேள்வி நீங்க கேட்டீங்க. உயிர் எப்படி உருவாச்சுன்னா பல தியரிஸ் அதுல இருக்கு. ஒன்று நான் சொன்ன அந்த வால் நட்சத்திரங்கள் வந்து இங்க வந்து விழுந்து தண்ணி வந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியோடு கிருமிகளும் பல மைல் தூரத்திலிருந்து கிருமிகள் இங்கே கொண்டு வந்து அந்த வால் நட்சத்திரம் தான் நமக்கு விதைகளை போட்டது என்று ஒரு தியரி சொல்வார்கள். இரண்டாவது, கடலுக்குள் இருக்கக்கூடிய சிம்னிஸ், அதாவது ஹைட்ரோ தெர்மல் வென்ட்ஸ் சொல்லுவாங்க, கடலுக்குள் பெரிய எரிமலைகள் வந்து கொண்டிருக்கின்றன, அந்த எரிமலைக்குள் பக்கத்துல கொஞ்சம் சூடா இருக்கும், வெதவெதப்பான தண்ணி. சோ அங்கதான் ஃபர்ஸ்ட் உயிர்கள் கடலில் தான் உருவாயின என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் உயிர் உருவாவதற்கு முன்னால் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் என்கின்ற அந்த அணுக்கள் தான் உருவாயின. அதாவது பூமியின் மேற்பரப்பில் நீர் சேர்ந்து அப்பொழுது இருந்தது அம்மோனியா, ஹைட்ரஜன், எல்லா விஷ அமிலங்கள் தான் பூமியின் மேல் இருந்தன. அப்பேற்பட்ட விஷத்திலும் கூட பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது உயிரை கொடுக்கக்கூடிய தன்மையுள்ள அணுக்கள் அங்கே உருவாயின. அதற்கு ஒன்று மட்டும் குறைவு இருந்தது, உயிர். அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தகுதி இருந்ததே ஒழிய உயிர் இல்லை. கடைசியாக என்ன பண்றது, ஒரு நாள் பயங்கரமான மின்னல் அடித்து அந்த மின்சாரம் அந்த தண்ணியில் வந்து விழுந்து உடனே அதற்கு அந்த உயிர் தரக்கூடிய சக்தியை கொடுத்து விட்டது, உடனே அவை உயிர் தரக்கூடிய அணுக்களாக மாறிவிட்டன. சோ முதலில் ஒரே ஒரு செல் உயிர் தான் உருவானது. அது ரொம்ப நாள் வாழல, செத்து போச்சு. அப்புறம் ஒரே செல் தான் மறுபடியும் உருவாச்சு. உருவாகி அதுவும் ரொம்ப வருஷம் வாழல, ஏனென்றால் அப்பொழுது விஷவாயுக்கள் தான் அதிகமாக இருந்தன. பூமியின் மேற்பரப்பளவு ஏறக்குறைய 75-85 சென்டிகிரேட் வெப்பம் தாக்கிக் கொண்டிருக்கின்றது. சோ ஆகவே அந்த ஒரு செல் கடிய அந்த சீதோஷ்ண நிலையை எதிர்த்து போராடி கடைசியாக ஒரு நாள் வெற்றி அடைந்தது அந்த ஒரு செல். அதற்கப்புறம் அது ஒரு 20 மில்லியன் ஆண்டுகள் கழித்து தான் அது 2 செல்லாக உருவானது. 2 4 ஆனது, 4 10 ஆனது, 10 20 ஆனது, 20 200 ஆனது கடைசியாக. அப்புறம் அதற்கு முன்னால் 10 டிரில்லியன் செல்லுக்கு வர்றதுக்கு முன்னாடி பரிணாம வளர்ச்சி, அதுதான் இந்த உலகத்திற்கு உயிரை வளர்ச்சியடைய செய்தது. அதுதான் டார்வீனியன் நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது இயற்கை தேர்வு தமிழில். சோ நேச்சரே தகுதியுள்ள உயிர்களை அந்தந்த சீதோஷ நிலைக்கு தகுந்தவாறு உயிர்களை கொண்டு வந்திருக்கின்றது. நம்ம அந்த சரித்திரத்தை பார்த்தால் நான் சொன்ன கடலில் தானே உயிர் உருவானது ஒரு தியரி, முதல் அணு. உண்மை அதுதான், மதங்கள் அதுதான் சொல்லுது, இந்து மதமும் அதுதான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் மீன்கள், அவங்க தான் பயங்கரமான வாழ்க்கையை கடலில் வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஐயா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா விவரமா விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.